بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளின் ஒரு வெளிக்காட்டாக எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் ஓர் அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை மனித புனிதனாக மாற்றுவதற்காக வேண்டி அந்த மனிதன் அவனுடைய வெளித்தோற்றம், அதே போன்று அவனுடைய உள் தோற்றம், இது இரண்டையும் மாற்றுவதற்கு மிக முயற்சி செய்து வந்திருக்கிறது. அவன் வெளிரங்கமாகவும் உண்மையாளனாக இருக்க வேண்டும், அவன் உள்ரங்கமாகவும் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் பல வழிகளில் அவனை திருத்தி இந்த உலகமே புகழ்கின்ற அளவுக்கு மனிதனை மாற்றியிருக்கிறது. அதற்கு பெரியதொரு எடுத்துக்காட்டாக எமது சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்களது இஸ்லாத்திற்கு முன்புள்ள வாழ்க்கை, இஸ்லாத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை, இந்த இரண்டு வாழ்க்கையையும் நாங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தால் இரண்டுக்கும் மிக பெரும் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம். உலகமே புகழ்கின்ற அளவுக்கு படைத்த ரப்புல் ஆலமீனே, நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு, வியக்கின்ற அளவுக்குள்ள மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். இது எதனால் வந்த மாற்றம்? இது இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம், உள் தோற்றம், இது இரண்டையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்தது, மாற்றியது. அதனால் வந்த வெளிப்பாடாகத்தான் இந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதே போன்று இன்று கூட நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள் தோற்றத்தில் வருகின்ற, உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் என நாங்கள் பங்கு போட்டு பிரித்தெடுத்து ஒரு லிஸ்டொண்டு போட்டோம் என்றால், அந்த நோய்களில் மிக மோசமான நோய்களில் முதல் முதலாக இருக்கக்கூடியது பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது, பொறாமை. அப்ப இந்த பொறாமை, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த பொறாமையை நீக்குவதற்கு இஸ்லாம் என்ன வழி சொல்கிறது என்பதை பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, பொறாமை என்று சொன்னால் அரபிலே ஹசத் என்று சொல்வார்கள். ஹசத், ஹசத் என்னது? பொறாமை. அப்ப பொறாமை என்ன அப்படின்னு பார்த்தால், பொறாமை படக்கூடியவரிடத்தில் இருக்கின்ற ஒரு அருள் அவரை விட்டு நீங்க வேண்டும், அது பொறாமைப்படுகின்ற அவரிடத்தில் அது வந்து சேர வேண்டும், இதுதான் பொறாமை. உதாரணமாக ஒருவர் வசதியோடு இருக்கிறார், ஒருவர் பணக்காரராக இருக்கிறார், அவரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர் எப்படி நினைப்பார் தெரியுமா? இந்த வசதிகள் அவரை விட்டு நீங்கி விட வேண்டும், அது எனக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும், அப்படித்தான் பொறாமை என்று சொல்வது. பொறாமை கொள்ளக்கூடியவர் இந்த எண்ணத்தை கொண்டுதான் இருப்பார். அப்ப இந்த பொறாமை எதனால் உருவாகிறது? பொறாமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஏன் இந்த பொறாமை என்பது வருகிறது என்று பார்த்தால், மிக முக்கிய காரணியாக அமையக்கூடியது உலக விஷயங்களில் போட்டி போட்டுக் கொள்வது. உலக விஷயங்களில் போட்டி போட்டுக் கொள்வது பொறாமையை வளர்க்கின்ற, பொறாமையை உருவாக்குகின்ற ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் இருக்கிறார், அவருடைய அயல் வீட்டாரை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். கார் வாங்கிவிட்டார், வீடு கட்டுகிறார், 2 மாடி 3 மாடி வீடு கட்டுகிறார், வசதியாக இருக்கிறார், நகை நட்டுக்களென வாங்கி சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார். அப்ப இவருடைய உள்ளத்தில் எவ்வாறு எழ வேண்டும்? இறைவன் அவருக்கு கொடுத்த சிறப்பினால் அவர் வசதியாக இருக்கிறார். இப்படி அந்த கதையை முடித்தால் பொறாமை வராது. எப்படி முடிக்க வேண்டும்? இறைவன் கொடுத்த சிறப்பினால் வசதியாக இருக்கிறார் என்று முடித்தால் பிரச்சனை கிடையாது. இதை இவ்வாறு தொடர்ந்தால், எவ்வாறு இவ்வளவு வசதியா இருக்கிறாரு, எப்படி வந்துச்சு இது, நானும் அவர் ஒன்றாத்தானே நான் திருமணம் முடித்தோம், எனது குடும்பம் அவர் குடும்ப வசதி என்ற அமைப்பில் பார்த்தால் ஒன்றாகத்தானே இருக்கிறோம், எப்படி வந்தது, எப்படி வந்தது என்று பதட்டத்தில் அவரை நோக்கினால், உள்ளத்தில் நோயை வைத்து அவரை நோக்கினால் அங்கிருந்து பொறாமை எழுகிறது. நானும் இவரை மிஞ்ச வேண்டும், நான் இவரை விட இவர் 3 மாடியா நான் 4 மாடி கட்ட வேண்டும் என்ற ஒரு போட்டி வருகிற நேரத்திலே பொறாமை எழுகிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எவ்வாறு? அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு ரோம் பாரசீகம் அன்றைய வல்லரசு இந்த இரண்டும் உங்களுடைய கையில் வந்தால், இந்த ரெண்டும் உங்களுடைய கையில் வந்தால் நீங்கள் வெற்றி கொண்டால், வெற்றி கொண்டால் என்றால் அங்கிருக்கின்ற சொத்துக்கள் பணங்கள் அது இது எல்லாம் உங்களுடைய கையில் வந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறான். அப்ப அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஏவியதை நாங்கள் சொல்வோம், அல்லாஹுவை புகழுவோம், அல்லாஹுவை துதிப்போம். ஒரு வல்லரசு என்று சொல்கிற நேரத்தில் படைபலம் அப்படியே இருக்கும், ஆயுதங்கள் சொத்துக்கள் நகைகள் அவர்கள் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் அவங்களுடைய கையில வரப்போகுது. அப்படி வந்தா எப்படி இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி முடிக்கிறார்கள்? அல்லாஹுவை நாங்கள் புகழ்ந்து கொள்வோம் முடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்ன தெரியுமா? இப்படி வந்துச்சுண்டா, இப்படி சொத்துக்கள் உங்களிடத்துல வந்து அப்படியே பரிமாற தொடங்கிவிட்டால், இப்பொழுது உங்களுடைய நிலம் எனக்கு விளங்குது, ஏழ்மையா இருக்கிறீங்க, அண்டை அண்டைக்கு உண்றது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க ஏதோ வாழ்ந்துட்டு போறீங்க, இதெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு உங்களிடத்துல சொத்துக்கள் குமிகிற நேரத்தில் எப்படி மாறுவீங்க தெரியுமா? போட்டி போட ஆரம்பிப்பீங்க. போட்டி போட போட்டி வரும். எப்படி போட்டி வரும்? அவர் அதை வாங்கிட்டாரு, நான் அதை விட வேறொன்று வாங்க வேண்டும், அவர் இப்படி வாழ்க்கையை கொண்டு போறாரு, நான் அதை விட நல்லாக வாழ வேண்டும், இப்படி என்று உங்களுக்குள்ளே போட்டி வர ஆரம்பிக்கும். போட்டி வர வர அடுத்த கட்டம் என்னது? போட்டி வந்துட்டால் சும்மா என்ன செஞ்சிருவீங்க? பொறாமை கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. மனதில் அந்த நோய் வந்துவிடும். எப்படி நோய் வரும்? நான் எவ்வளவுதான் தேடினாலும் அவனை மாதிரி வர முடியாமல் இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறான் அவன், ஏன் இவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான், ஏன் என்னால் முடியாது என்ற ஆனந்தம் என்ற நோய் உள்ளத்தில் அவ்வாறே வளரும். வளர வளர என்ன நடக்கும்? கட்டதாபரூன், படிப்படியாக சொல்கிறார்கள், கட்டதாபரூன் என்ன செய்யுங்க தெரியுமா? உங்க ரெண்டு பேரையும் அவன் ஒரு வழியில ஒத்துமையாக வந்தால் எந்த வழியிலும் நீங்க அவனோட ஒத்துமையாக போகவே மாட்டீங்க, பிரிஞ்சிடுவீங்க, பிரிவு உண்டாகிவிடும். அதற்கு பின்னால சும்மா கசபாகதூன் என்ன செய்வீர்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் பிடித்துக் கொள்வீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் கொள்வீர்கள். அப்ப கோபம் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? சண்டை வரும். சண்டை வந்தால் சண்டையின் முடிவு எங்க இருக்கும்? ஒரு ஆள் அழியணும், ஒரு ஆள் அழியணும். இதுதான் இந்த பொறாமையினுடைய முடிவாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். எங்கிருந்து பொறாமை வருகிறது? பொறாமை வந்துவிட்டால் என்ன விளைவு? இதுதான் பொறாமையின் வரை விளக்கணமாக இருக்கிறது. இந்த வரை விளக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் மீது ஆணையாக சத்தியமிட்டு சொல்கிறார்கள், லல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் ஏழ்மையை பயப்படவில்லை. ஏண்டா? ஏழ்மையாக நீங்க இருக்கிற நேரத்தில் நான் உங்களோட வாழ்ந்து பார்த்துட்டேன், தெளிவாக இருக்கிறீங்க, ஏழ்மை தின்ன இல்ல, குடிக்க இல்ல, உங்களுடைய ஈமானில் எந்த ஒரு ஆட்டமும் காணல, எந்த ஒரு ஆட்டமும் இல்ல. சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? சில நேரங்களில் சாப்பிடுவதற்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லை, இரண்டு நாள் சாப்பாடு இல்லை, மூன்று நாள் உண்ணுவதற்கு உணவில்லை, பாதையில் விழுந்து கிடப்பார்கள். அந்த நேரத்தில் கூட உங்களுடைய ஈமானில் எந்த ஒரு ஆட்டமும் காணப்படவில்லை, தெளிவாக இருந்தீர்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், உங்களுக்கு ஏழ்மையை பார்த்து நான் பயப்படவில்லை. எனக்கு எதை பார்த்து தெரியுமா பயமாக இருக்கிறது? இந்த துன்யா உங்களுக்கு அவ்வாறு விசாலமாக்கப்பட்டு திறக்கப்பட்டு அள்ளி குவிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? எவ்வாறு குவிக்கப்பட்டால்? உங்களுக்கு முன்னால் இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறு இந்த உலகம் அவ்வாறு திறந்து கொடுக்கப்பட்டதோ அதே போன்று திறந்து கொடுக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? போட்டி போடுவீர்கள். பணம் இருக்கிறவன் தான் போட்டி போடுவான் இல்லையா? இப்ப ஏன் என்ன செய்வான் அப்படியே பார்த்துட்டு, சரி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, என்ன செய்வான்? மூணு நேரம் சாப்பிடுறதுக்கே ஒன்றும் இல்லாம இருக்கு, இதை பேச்சு வாங்குவானா? அப்படித்தான் அவனு நிலைப்பாடு இருக்கு. எந்த நேரமும் பணக்கார இருக்கிறானா இல்லையா, அவன் தான் என்ன செய்வான், சரி இந்த மாசம் இவ்வளவு இலாபம் கிடைச்சிருக்குதா, இல்ல இதை விட இலாபத்தை கூட்ட வேண்டும் அடுத்த மாதம், இந்த மாசம் போன மாசத்தை விட இரண்டு மடங்கா, அடுத்த மாசம் மூன்று மடங்காக வேண்டும். போட்டி போட்டி போட்டுக் கொள்வார்கள். எப்ப போட்டின்னு வரும்? எப்ப பணம் புலங்க தொடங்குகிறதோ அப்பொழுது போட்டி ஆரம்பிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க என்ன செய்வீங்க, போட்டி போடுவீங்க. போட்டி வந்துட்டா போட்டியிட தோழன் யாரு? பொறாமை. அப்ப பொறாமையும் சேர்ந்து வந்துடும். அப்ப பொறாமை வந்து விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள். என்ன செஞ்சிடும்? இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து உங்களை அப்படியே அழித்து விடும், பிரிவை உண்டாக்கி விடும், பிரச்சனையை உண்டாக்கி விடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப பொறாமையுடைய முக்கிய ஒரு காரணியாக இருக்கக்கூடியது போட்டி போடுவது. உலக விஷயங்களில் போட்டி போட யார் ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது பொறாமையும் சேர்ந்து அவருடன் வந்துவிடும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது மார்க்க விஷயங்களில் போட்டி போட்டுக் கொள்வது. அதுல நீங்க சேர்ப்பீங்க செஞ்சுட்டு போங்க, என்னது அதற்கா நீங்க கொடுக்க, நானும் கொடுக்கத்தான் பார்த்தேன், நீ கொடுங்க நீங்க கொடுங்க. அதுல இல்ல, மார்க்க விஷயத்துல இல்ல. எப்படி மார்க்க விஷயத்துல சிறந்த மனசு, என்னது விரிவான மனசு, விட்டு கொடுக்கின்ற மனப்பாண்பு, நீங்க சேர்ப்பீங்களா செய்ய செய்ய, இது மார்க்க விஷயம். அதே விஷயம் உலக விஷயம்டா, நான் தான் முதல் வந்த, நான் தான் எடுக்கணும், எங்க போறீங்க, நில்லுங்க, நிறுத்திட்டு போய் அதை முன்னுக்கு நின்று எடுக்கிறத நாங்க பாக்கலாம். இது உலக விஷயம். மார்க்க விஷயத்துல போட்டி போடுறது என்பது மிக குறைவாக இருக்கிறது. மார்க்க விஷயத்தில் சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். மார்க்க விஷயத்தில் தான் நாம் போட்டி போட வேண்டும். எதில் போட்டி போட கூடாதோ அதில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சதக்கா கொடுக்குமாறு ஏவினார்கள். சொன்னாங்க, என்னது சதக்கா இருந்தா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றார்கள். அப்ப இவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுக்க சொன்ன நேரத்தில் எனக்கிட்ட பணம் இருந்துச்சு, மாஷா அல்லாஹ், எதிர்பார்க்காத முறையில எனக்கு தான் பணம் கிடைச்சிச்சு, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சதகா கொடுக்கறதுக்கு ஒரு வழியும் கிடைச்சிட்டா இல்லையா? அதே இது இங்கே பாருங்க, எனது யாரோ சொல்லிட்டாங்க போல இது பணம் வந்துட்டு, யாரோ சொல்லித்தான் போல இருக்குது பணம் வந்துட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வருமா இல்லையா சஹாபாக்கள்கிட்ட? அது கிடையாது. எங்க நல்ல விஷயம் செய்யலாம், எங்க நல்ல காரியத்தை பண்ணலாம்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்ப உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுங்க என்று சொன்ன நேரத்தில் என்னச்சு, அந்த நேரத்தில் பணம் இருந்துச்சு. அப்ப நான் இந்த பணத்தை வச்சுட்டு நான் எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா, இன்றைக்கு நானும் அபூபக்கரும் ரலி அல்லாஹு அன்ஹும் போட்டி போடணும், நானும் அபூபக்கரான்னு பார்க்கணும். இன்றைக்கு அபூபக்கர் உடவே படாது, ரலி அல்லாஹு அன்ஹும், நான் தான் என்ன செய்யணும், இதுல வெத்த வேண்டும், நான் தான் இன்றைய சதக்கா கொடுக்கறதுல நான் தான் முதலாளாக இருக்க வேண்டும், எனது சதக்கா தான் அவருடைய சதக்கா விட மேலோங்க வேண்டும் என்ற போட்டி என்னத்தோட வாராரு. அப்ப வந்து என்ன செய்யறாரு, அவர் இருக்கிற பணத்துல அறவாசை கொண்டு போய் கொடுக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க எதை வச்சீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, யார சொல்லல்லா, இதுல ஒரு பகுதியை நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்படி ஓரமா நிக்கிறாரு. இப்ப யாரு வராங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கட்டி சுருட்டி எதை கொண்டு வந்து அப்படியே முன்னுக்கு வச்சுட்டாங்க, எதுவுமே கிடையாது வீட்டுல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க எதை உங்களுடைய வீட்டுக்கு வச்சீங்க, வீட்டுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக எதை வச்சீங்கன்னு கேக்குறான். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவையும் ரசூலையும் தவிர வேற ஒன்றுமே கிடையாது யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டான். அப்ப பக்கத்துல உமர் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கு என்ன நோக்கத்துல வந்தாங்க, இவரை விட நான் முந்திரணும், போட்டி போடணும் வந்தாங்க. இத பாத்துட்டு சொல்றாங்க, இதற்கு பின்னால அபூபக்கர என்னால முந்தவே முடியாது, அவரோட போட்டி போடவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இது என்னது, மார்க்க விஷயத்துல போட்டி போடுறது. மார்க்க விஷயத்துல என்ன செய்யறது, போட்டி போட்டுக் கொள்வது, சதகா கொடுக்கிற விஷயத்துல போட்டி போட்டுக் கொள்வது, நல்ல விடயங்கள்ல போட்டி போட்டுக் கொள்வது. அப்ப இந்த பகுதி என்ன செல்கிறது, இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கிறத பார்க்கலாம். இஸ்லாம் வந்து இதை எமக்கு இதை நல்ல விடயம் என்று சொல்லி எமக்கு சொல்லி காட்டியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய எங்களுக்கு பார்க்கலாம் இப்படியான கட்டங்களை. அதே போன்று இந்த பொறாமை என்று சொல்லக்கூடியது, இந்த பொறாமையில இன்னொரு பகுதி இருக்கிறது பொறாமை. இந்த பொறாமையில இன்னொரு பகுதி தான் ரிப்தா என்று சொல்வார்கள். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் ஒருவிடத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை பார்த்து பொறாமை கொள்வார். எப்படி பொறாமை கொள்வார் கேட்டால், அவரிடத்தில் அந்த பொருள் இருக்கணும், அதே போல நானும் ஆக வேண்டும். எப்படி அவரிடத்தில் அது அப்படியே இருக்கணும், அவரும் அப்படி நல்லா இருக்கணும், அவரை போல நானும் வரணும், அவரை போல என்ன செய்யணும், நானும் வரணும் என்று நினைப்பது. இது வந்து என்ன கிடையாது, அவன் எப்படியாவது விழுத்திட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் நினைக்கிறது கிடையாது. அவரும் அப்படியே இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும், ஆனா அதே போன்று நானும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய தன்மை. இதை நீங்க பார்க்கலாம் ஹதீஸினூடாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டு விடயத்தில் தவிர பொறாமை கூடாது. இரண்டு விடயம், ஒன்று என்னது, அல்லாஹ் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கிறான், பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து அந்த பணத்தை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்கின்ற மனப்பான்மையும் கொடுக்கிறான். அவர் என்ன செய்யறாரு, பணத்தை அப்படி சுருட்டி வச்சு கொள்ளாமலுக்கு அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார். அப்ப இவரை பார்த்து என்ன செய்யலாம், பொறாமை கொள்ளலாம். எப்படி பொறாமை கொள்ளலாம், இவரை மாதிரி எனக்கும் பணம் இருந்து நானும் கொடுக்கலாமே, எனவே நானும் மக்களுக்கு வாரி வழங்கலாமே என்று பொறாமை கொள்ளலாம். அதே போன்று இரண்டாவது விஷயம் என்னென்றால், இன்னொருவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, இந்த மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறாரு இரவு பகலாக, இவருக்கு அதுதான் வேலை. எனவே அந்த மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறாரு, யார் வந்து கேட்டாலும் எந்த நேரத்துல கேட்டாலும் படிச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு, மக்களுக்கு நல்லதை சொல்லி கொண்டே இருக்கிறாரு. அப்ப இவரை பார்த்து என்ன செய்யலாம், பொறாமை கொள்ளலாம். எப்படி பொறாமை கொள்வது, நானும் இவரை மாதிரி படித்து நானும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து மக்களுக்கு பல நல்ல செய்திகளை சொல்லி கொடுக்கலாமே என்ற நிலையில் என்ன செய்யலாம், பொறாமை கொள்ளலாம். இந்த பொறாமை, எந்த பொறாமை, ஆரம்பத்துல சொன்னோமா இல்லையா, இஸ்லாம் மொத்தமாக வெறுக்கின்ற தடுக்கின்ற இந்த பொறாமை. இந்த பொறாமையை இறைவன் பல இடங்களிலே அது மோசமானது, அந்த பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் கூட கேவலமானவர்கள், இது ஒரு இஸ்லாமியர்களின் குணம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு இப்படியான குணம் வந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரா அல் பக்ரா 109வது வசனத்தை பார்த்தால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யர்ஸும் மின் பாத் ஈமானிக்கும் குஃபாரா, வேதக்காரர்கள் அதிகமானவங்க எப்படி ஆசைப்படுறாங்க தெரியுமா, நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால மறுபடியும் அவர்களுடைய வேதத்துக்கு அல்லது இறை நிராகரிப்புக்கு வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஹசதன் மின் இந்தி அன்புசிஹிம், இது எங்கிருந்து வருகிறது, எதனால வருகிறது, காசிர்களுக்குள்ள ஒரு குணம்தான் பொறாமை என்பது. அந்த பொறாமையின் காரணமாகத்தான் இவர்கள் இவ்வாறு நினைக்கிறார்கள் என்பதை இறைவன், அந்த பொறாமை என்பது காபிர்களுடைய குணம், இது மோசமான குணம் என்பதை இறைவன் தெளிவாக சொல்கிறான். அதே நேரத்திலே சாலிஹல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை விளக்குகிற நேரத்திலே அழகான பல உண்மையான யதார்த்தமான பல செய்திகளை சொல்கிறார்கள். எப்படின்னு கேட்டால், ஒரு பொறாமை கொள்ளக்கூடியவன் இருக்கிறான், பொறாமை, எப்படி பொறாமை கொள்கிறான், அல்லாஹ் கொடுத்த அருள் இதை பார்த்து பொறாமை கொள்கிறான். அப்ப இவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றா, யாரை பார்த்து இவன் பொறாமை கொள்கிறானோ அவனை காண்கிற நேரம் எல்லாம், அவனை நல்ல விதத்தில் பார்க்கிற நேரம் எல்லாம் இவனுடைய உள்ளத்தில் அவ்வாறே நெருப்பாக பத்தி கொண்டே இருக்கும். என்ன இருக்கும், அவனுடைய உள்ள எப்படி இருக்கும், வெந்து கொண்டே இருக்கும், வாரானா போறானா வாங்குறானா எப்படி எல்லாம் இருக்கிறான் இவன், பொறாமை வைக்கக்கூடியவன், இப்படித்தான் அவனுடைய உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கும், அவனுடைய உள்ளம் எரிந்து கொண்டே இருக்கும், இந்த நிலைமையை பார்க்கலாம். அதே போன்று இவன் எதை இவன் மறுக்கிறான் தெரியுமா, எதை வெறுக்கிறான் தெரியுமா, அல்லாஹுடைய நியமத்தை இவன் வெறுக்கிறான். அதுதான உண்மை, அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய அருளிலிருந்து கொடுத்திருக்கிறான், வசதி என்பது அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து கொடுத்தது, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து கொடுத்தது. அப்ப இந்த அருளை இவன் வெறுக்குகிறான், இறைவனுக்கு பழி சொல்கிறான். தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு நீ உன்னுடைய அருளை கொடுத்து விட்டா என்று இறைவனுக்கு குறை சொல்கிறான். அதே நேரத்தில் இவன் அவனுக்கு அல்லாஹ் ஒரு அருள் கொடுத்திருக்கிறானா இல்லையா? நாங்கள் எல்லோரும் எல்லா மனிதர்களும் ஏழைகளோ பணக்காரர்களோ யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள்களை உள்வாங்கியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த பொறாமை வைக்கக்கூடியவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு இறைவன் தந்திருக்கின்ற அந்த அருளை இவன் நிராகரிக்கிறான், அதை இழிவாக கணக்கெடுக்கிறான். மொத்தத்தில் இறைவனுடைய தீர்ப்பென்பது சரியில்லை, இறைவன் ஒழுங்காக தீர்ப்பு செய்யவில்லை என்ற ஒரு நிலைக்கு இவன் வருகிறான். அப்ப ஒரு பொறாமை என்பது இவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு செயலாக இருக்கிறது. அதனால் இந்த பொறாமை என்பது இஸ்லாமியர்களுக்கு உள்ள ஒரு குணம் கிடையாது என்பதை திருமறையில் இறைவன் சொல்லிவிட்டான். அப்ப இது யாருடைய குணம்? இது காபிர்களுடைய குணம். ஏன் காபிர்களுடைய குணம்? அதை இன்னொரு பக்கமாக நாங்க விளங்கணும். காபிர்கள் என்ன செய்வாங்க? இந்த உலகம் தான் அவங்களுக்கு சுவர்க்கம் இல்லையா? இந்த உலகம் தான் என்னது அவங்களுக்கு சுவர்க்கம். இந்த உலகத்தை தேடணும், உலகத்தை சம்பாதிக்கணும், உலகத்துல சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை எடுக்கணும், இப்படி எல்லாம் பணம் சேகரிக்கணும் அப்படின்னு உலகத்தை போட்டி போட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை யாரிடத்துலதான் இருக்கும்? காபிர்களிடத்துலதான் இருக்கும். அப்ப போட்டி போடுகின்ற நிலை வந்தால் எங்க என்ன வரும்? பொறாம வந்துடும். அப்ப இது யாரிடத்துடைய குணம் கிடையாது? இது முஸ்லிம்களுடைய குணம் கிடையாது, இஸ்லாமியர்களுடைய குணம் கிடையாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த பொறாமை வெளிக்காட்டாக மிக முக்கிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியதுதான் சகோதரத்தன்மை அவ்வாறே என்ன செய்யிடும்? எடுத்துவிடும். சகோதரத்துவத்தை அவ்வாறே கீறி கிழித்துவிடும், ஒற்றுமையை பால்படுத்திவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தபாகது, நீ என்ன செஞ்சு கொள்ள வேண்டாம், ஒருத்தருக்கொருத்தர் கோபம் வைத்துக் கொள்ள வேண்டாம், மனதில் என்ன செஞ்சு கொள்ள வேண்டாம், கோபத்தை வைத்துக் கொண்டு மற்ற சகோதரன் பழக வேண்டாம், கோபத்தை புதைத்து வைத்திருக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள். அதே போன்று வலா தஹாசது, நீ என்ன செய்ய வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம், பொறாமை வைத்துக் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, நீ என்ன செஞ்சு கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒற்றுமைக்கு ஒரு பகுதி இருக்க அந்த பகுதியை விட்டுவிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரிந்து செல்கின்ற மாதிரி இருந்து கொள்ள வேண்டாம். நீ என்ன செய்யுங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னால சொன்ன பகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு தெளிவாக கோபம் கிடையாது, பொறாமை கிடையாது, ஒற்றுமைக்குள்ள வழியை தேடி நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து விடுவோம் என்றால் எப்படி வருவீங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக இருப்பீர்கள், சகோதரர்களாக வருவீர்கள். ஏன்? உடன் பிறந்த சகோதரன் அவன் கஷ்டப்படுகிற நேரத்தில் மற்ற சகோதரன் பார்த்துட்டு இருப்பானா? பார்த்துட்டு இருக்க மாட்டான். கவலை வரும். எவ்வளவுதான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பகுதியில இருந்து ஒரு கவலை வரும். அவன் கஷ்டப்படுகிறான், ஏதாவது உதவி செய்யணுமே, ஏதாவது அவனுக்கு பண்ணணுமே, ஏதாவது கொடுக்கணுமே என்ற ஒரு கவலை வருகிறதா இல்லையா? கவலை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலையை எங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? எப்படி உனது இரத்த சகோதரன், இரத்த உறவுள்ள சகோதரனுக்கு ஒரு ஆபத்து வருகிற நேரத்தில் உனது உள்ளம் துடிக்கிறதோ அதே போன்றுதான் முழு இஸ்லாமியர்களில் யாருக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் எந்த பாதிப்பு வந்தாலும் உனது உள்ளத்தில் பதட்டம் ஏற்பட வேண்டும், உனது உள்ளத்தில் கவலை ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். அப்ப இந்த பகுதியை அடைய வேண்டும் என்றால் முன்னால் சொன்ன பகுதி வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அப்படியே நாங்க தணித்துக் கொள்ள வேண்டும், மன்னித்து விட வேண்டும், பொறாமை கொள்ளவே கூடாது. ஒற்றுமைக்குள்ள என்ன வழிகள் இருக்கின்றனவோ அந்த வழிகளில் தான் நாங்கள் அனைவரும் தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதர தன்மையை விளக்கப்படுத்துகிற நேரத்திலே அழகான ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். என்ன உதாரணம் தெரியுமா? முழு இஸ்லாமியர்களும் ஒரு உடம்பை போன்று என்று சொன்னார்கள். ஒரு உடம்பை போன்று, ஒரு உடம்புல பல உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள்ல ஏதாவது ஒரு ஓரத்துல நோவினை வந்துட்டால் உடம்பு முழுக்க அந்த நோவு வலி பரவுதா இல்லையா? பரவுது. அதே போலதான் இருக்கணும். என்ன சொல்லாது? கண் காலுக்கு தானே வந்திருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்லுமா? சொல்லாது. கைக்கு தானே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கால் சொல்லுமா? சொல்லாது. உடம்புல ஒரு பகுதியில நோவு வந்து விட்டால், வலி வந்து விட்டால் முழு உடம்பும் பதறுகிறது. அதே போலதான் முழு மனித சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியாத கேள்விப்படாத ஒரு பகுதியில இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், எங்கேயோ ஒரு தொங்கலில் நான் இருக்கிறேன் என்றால் எனது உள்ளத்தில் கவலை வர வேண்டும், கவலைப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, தனது சொந்த நாடுகளை விட்டு விரட்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற நேரத்திலே உள்ளத்தில் கவலை ஏற்பட வேண்டும். கவலை ஏற்பட்டால்தான் நான் ஒரு உண்மையான இஸ்லாமியன். அவர்களுக்காக வேண்டி இரண்டு கரங்களையும் ஏந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது சாதாரணமாக வராது. அப்படி வரணும் என்றால் நீங்க என்ன செய்யுங்க? கோபத்தை விட்டுடுங்க. ஒரு நாட்டுக்காரன் மோசமாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அனைத்து அந்த நாட்டுக்காரனையே வெறுக்கின்ற நிலைதான் எமது இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. தன்னுடன் வேலை செய்கின்ற ஒரு நாட்டுக்காரன் அவன் மோசமாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டுக்காரன் யாரை கண்டாலும் வெறுப்புடனே அவனை பார்ப்பது இருக்குதா இல்லையா? சாதாரணமாக இருக்கிறது, அப்படி கிடையாது. அது நான் ஒரு இஸ்லாமியன் என்கின்ற அந்த முழுமைத்துவம் அதிலிருந்து என்னை ஓரமாக்குகிறது, அதிலிருந்து என்னை தள்ளிவிடுகிறது. அப்படி என்றால் எனது உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது, எனது உள்ளத்தை நான் சீர் செய்ய வேண்டும். இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்றால் பொறாமை கொள்ளக்கூடாது, பொறாமை என்கின்ற அந்த பகுதியை களைந்து விட வேண்டும். அதே போன்று அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பொறாமை இருக்குதா இல்லையா? பொறாமை பொறாமை நாக்குக்கு லேசாக நாங்க சொல்றோம், ஆனா இந்த பொறாமை என்பது உங்களை அப்படியே கறிச்சு விடும், சுட்டு விடும், அழித்து விடும். எப்படி தெரியுமா? ஒருவர் ஒருவர் மீது பொறாமை கொள்கிறார், அவன் என்ன செய்வான்? பொறாமை கொள்ளக்கூடியவன் என்ன செய்வான்? அவனுக்கு எந்தெந்த வழிகளால அவனை பற்றி பழி சொல்லி அவனை அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த வழிகள் எல்லாம் தேடுவான். எப்படி சொல்லுவான்? அவனை பற்றி புறம் பேச ஆரம்பிப்பான். முதலாவது கட்டம் புறம் பேச ஆரம்பிப்பான், ஆரம்பிப்பானா இல்லையா? புறத்திலிருந்து ஆரம்பிப்பான். புறம் புறம் பேசுவதென்பது சின்ன பாவமாது, இஸ்லாம் எந்த அளவு கண்டிக்கிறது. புறம் பேசக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறது, உனது சகோதரனின் மாமிசத்தை அவன் இறந்ததற்கு பின்னால் நீ உண்ணுவாயா என்று கேட்கிறது. அந்த அளவுக்கு படுமோசமான ஒன்றாக இருக்கிறது. புறம் பேசுவது. அப்ப இவ எங்க ஆரம்பிப்பான்? புறம் பேசுவதில் ஆரம்பிப்பான். அப்ப புறம் பேச பேச யாரை பத்தி பேசப்படுகிறதோ நன்மைகள் எல்லாம் அப்படியே இங்கே வரும், இங்க இருந்து அங்க பாவங்கள் போகும். வந்துட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கும், போமா இல்லையா? பாவங்கள் அப்படியே அவண்ட பாவங்கள் கரைஞ்சி இவரு நன்மையில அங்க போய் சேர்ந்துடும். உண்டு. அடுத்தது என்ன செய்வாரு? அவனுக்கு ஏச தொடங்குவாரு, வாக்கி வந்த மாதிரிதான் கதைக்க தொடங்குவாரு. சில நேரங்கள்ல அவனுடைய சொத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த தொடங்குவாரு. சொத்தை அழிக்கணும், அதுக்கு சின்ன சின்னதுல ஸ்டார்ட் பண்ணுவாரு. என்ன செய்வாரு? காரை கொண்டு வந்து பாஸ் பண்ணிருக்காரு எந்த வீட்டுக்கு முன்னால, எந்த வீட்டுக்கு முன்னால அவர்கிட்ட காரை கொண்டு வந்து பாஸ் பண்ணிருக்காரு. கத்தி எடுத்து டயரை ஒரே குத்து, கத்தி எடுத்து டயரை ஒரே. இது பொறாமை கொள்ளக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு. இதெல்லாம் நடக்குது உலகத்துல, நடக்குது, இதெல்லாம் உலகத்துல நடக்குது. அப்ப இந்த மாதிரியான அழிவுகள் சேதங்களை ஏற்படுத்துவது. அதே போன்று இன்னும் ஏலம் என்றால் அடுத்த கட்டமாக முன்வந்து இரத்தத்தை ஓட்டுவதற்கு, அடிப்பதற்கு, அவருக்கு கொலை முயற்சி செய்வதற்கு ஆரம்பிப்பான். இதெல்லாம் என்னது? அநியாயங்களா இல்லையா? அவன் என்ன செஞ்ச? அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை அவன் வைத்திருப்பது யாருக்கு செஞ்ச பாவம்? அது அல்லாஹ் அவனுக்கு அருளாக கொடுத்திருக்கிறான், அந்த அருளை அவன் வைத்திருக்கிறான். இது அவன் செய்த தவறு. இதுக்காக வேண்டிய இந்த அநியாயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அநியாயம் என்பது கயாமத்தினாலில் பல இருள்களாக, அநியாயங்களாக அங்கே இருக்கும். தாவத்துல் முதலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனை இருக்குதா இல்லையா? நாம சும்மா ஒருவருக்கு ஏசி விடுவோம், நாம சும்மா ஒருவருக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சு விடுவோம். ஆனால் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை இருக்குதா இல்லையா? தாவத்துல் முதலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் திரையே கிடையாது, நேரடியாக பேசிவிடும். அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த அந்த பதுவா என்று நாங்கள் சொல்வோம், பிரார்த்தனை என்று சொல்வோம், மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? அம் யஹ்சுதுன நாஸ் அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் கொடுத்த அவனுடைய சிறப்பை பார்த்து நீங்க ஏன், நீங்க ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவனுக்கு வசதியை கொடுத்தது நான், அது என்னுடைய சிறப்பிலிருந்து கொடுத்திருக்கிறேன், அது உனக்கு என்ன செய்தது? எச்சரிக்கை செய்கிறான் இறைவன், என்ன செய்கிறான் இறைவன்? எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று இறைவன் என்னிடத்திலே சொல்கிறான், وَلَا تَتَمَنَّوْ مَا فَضَّلَ اللَّهُ بِهِ بَعْضَكُمْ عَلَى بَعْضٍ, நீங்க உங்களுக்கு சிலரைக்கான சிலரை நான் சிறப்பாக்கி இருக்கிறேன், அது எனது நியதி. எனக்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? இறைவனத்துல போயிட்டு யாரா நீ ஏன் இவனுக்கு இப்படி கொடுத்தாய், ஏன் நீ இவனுக்கு இப்படி கொடுத்தாய் கேட்க முடியுமா? முடியாது. அது இறைவன் உங்களை சிலரைக்கான சிலரை சிறப்பாக்கி இருக்கிறான். நீங்க அதை பார்த்துட்டு அவன் மீது நீ என்ன செய்யக்கூடாது, அப்படி நான் வரணும், நானும் அப்படி வரணும் இல்ல, உங்களுக்கு அல்லாஹ் இப்படிதான் வந்திருக்கான், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இப்படிதான் நீங்க இருப்பீங்க. அதை விட்டுட்டு இல்ல நான் அப்படித்தான் வரணும் அப்படி என்று சொல்லி நினைப்பது என்பது பொறாமையாக இருக்கிறது. அப்ப இறைவன் சொல்ல இப்படி நீங்க என்ன செய்ய வேண்டாம், மேலெண்ணம் வைக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு, லிர்ரிஜாலி நசீபும் மக்கஸபு அவர்கள் சம்பாதித்தது இருக்கிறது, பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது இருக்கிறது, நீங்க என்ன செய்ய வேணும் தெரியுமா? ஒருவரை பாக்குறீங்க, அல்லாஹுடைய அருள் நிறைந்து காணப்படுகிறாரு, இறைவனுடைய சிறப்பு நிறைந்து காணப்படுகிறது, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அல்லாஹுடைய அந்த அருளிலிருந்து நீங்க கேளுங்க, இரண்டு கைகளையும் ஏந்தி, யா அல்லாஹ் இன்னாருக்கு இன்னென்ன எல்லாம் கொடுத்திருக்கிறாய், சந்தோஷமாக இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், என்னையும் அதே போன்று ஆக்கிவிடியா அல்லாஹ், எனக்கும் அவ்வாறு உனது அருளிலும் தந்துவிடியா அல்லாஹ் என்று நீங்க பிரார்த்தீங்க என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப இந்த பிரார்த்தனை வந்து விட்டால் பொறாமை அங்கிருந்து நீங்கிவிடும். என்ன நீங்கிவிடும்? பொறாமை நீங்கிவிடும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால், பொறாமை என்பது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்கள் எல்லாரையும் என்ன செய்யலாம், திருப்திப்படுத்தலாம். எப்படி திருப்திப்படுத்தலாம்டா? ஒருவர் என்ன செய்யறாரு, ஏதாவது ஒரு குறையை சொல்றாரு, எனக்கு வீடு இல்லைன்றார், சரி வீடை வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா, வாகனம் இல்ல, சரி வாகனத்தை வாங்கி கொடுத்துடலாம், எதை கேட்டாலும் என்னத்தை கேட்டு திருப்திப்படுது. ஆனால் பொறாமை கொள்றவன் இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு எப்படி நான் திருப்திப்படுத்துவது, அவன் திருப்திப்படுத்த இயலாது. ஏன் இயலாது திருப்திப்படுத்த? அவன் என்ன செய்யறான் தெரியுமா, மற்றவனை பார்த்து அவனுடைய அருள் நீங்க வேண்டும் என்று சொல்கிறான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அவனை விட்டு போக வேண்டும் என்று சொல்கிறான். அவனை எவ்வாறு திருப்திப்படுத்தலாம் என்று யார் சொல்கிறார்கள்? மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு ஸீரின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் யாரை பார்த்தும் பொறாமை கொண்டது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் உலக விடயத்தை பார்த்தா பொறாமை கொள்ளணும். சில நேரங்கள்ல அந்த யாரை பார்த்து நான் பொறாமை கொள்கிறோனோ அந்த ஆளுடைய உலக நடவடிக்கையை பார்த்து நான் பொறாமை கொள்ளணும். ஆனா அவர் சுவர்க்கவாதியாக இருந்தா நான் எங்க பொறாமை வச்சிருக்கிறேன், உலக பொருளை நான் பொறாமை வச்சிருக்கிறேன். அப்ப சுவர்க்கமும் உலகமும் பார்த்தால் எது பெருசு? சுவர்க்கம் தான் பெருசு. அப்ப நான் இழிவான ஒன்றை பார்த்து நான் பொறாமை வச்சுட்டேன் வந்துடும். அதே நேரத்தில் அவன் நரகவாதியாக இருந்தால், அவன் நரகத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றை பார்த்தா நான் பொறாமை வச்சிட்டேன், எந்த ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன் என்று அவர்கள் அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று கடைசியாக பொறாமை இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? ஒரு ஆள் பொறாமை கொள்றாரு, அவருக்கு இதனால் என்ன விளைவு? பொறாமை கொள்ளப்படுவதற்கு ஒன்றும் வராது. அவருக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அவருடைய பாவங்கள் இவருக்கு போக இவருடைய நன்மையில் அங்கே போய் சேரும், சேரத்துக்குள்ள வழிகள் இருக்குது. அப்ப ஒருவர் பொறாமை கொள்கிறார் என்றால் அவருக்கு வருகின்ற பாதிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது ஒரு கொலஸ்ட்ரால் உள்ளவராக இருந்தால், அல்லது சீனி வருத்தம் இருக்கிற சுகர் அப்ப அந்த வருத்தம் உள்ளவராக இருந்தால், அல்லது பிரஷர் உள்ளவராக இருந்தால், இதெல்லாம் கூடி திடீர்னு என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துருவார். அவருடைய வருத்தம் அவருக்கு, அவனை பத்தி யோசனையில இருப்பாரு, யோசனை கூட கூட உடலுக்கு தான் அவங்க பாதிப்பு. இப்ப ஒன்றை பத்தி யோசிக்க யோசிக்க சிந்திக்க சிந்திக்க அவன் அங்க போறா இங்க வாரா அவனை பத்திய சிந்தனையே இவருடைய உள்ளத்தில் அப்படியே இருக்கும். அப்ப என்ன செஞ்சிடுவாரு, நோய் அதிகரிச்சிடும். அதே போல ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, இவருடைய மதிப்பும் அந்தஸ்தும் அப்படியே இல்லாம போயிடும். மதிப்பு இல்லாம போயிடும், எப்படி இல்லாம போகும்? இவர் ஊர்ல வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா இருப்பாரு. இப்ப பொறாமை கொள்ள நிலத்தில செய்வாரு, கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்ய தொடங்குவாரு, அவனை பத்தி குறை செல்ல தொடங்குவாரு, அவனுக்கு ஏதாவது அநியாயம் அதை செய்ய தொடங்குவாரு. அப்படி செய்ய செய்ய மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த இவருடைய மதிப்பு அப்படியே இல்லாமல் செய்துவிடும். மக்களுடைய கோபத்தை சம்பாதிப்பாரு, இறைவனுடைய கோபத்தை சம்பாதிப்பாரு. அதே நேரத்தில் இவரு ஒரு குறை பேசக்கூடியவராக, கோல் சொல்லக்கூடியவராக இவர் மாறி விடுவாரு, ஒரு அநியாயக்காரனாக இவர் மாறி விடுவாரு. அதே நேரத்தில் கடைசியாக இவர் எங்க வந்து இதை முடிப்பார் என்றால், எங்க பேசி முடிப்பாரு, ஜெயில போயிட்டு முடிப்பாரு. எப்படி பாக்குறீங்களா, களவெடுக்குவாரு, ஏ அவன் எப்படியோ அவனை கீழே போட்டு நான் வரணுமா இல்லையா, எல்லாம் பண்ணி பார்த்தாரு ஒன்றுமே சரி வரல, போய் நாமலா இறங்கி என்ன செய்வோம், இருக்கிறத தூக்கிட்டு வந்துடுவோம். அந்த அடிப்படையில போயிட்டு என்ன செய்வாரு, களவெடுக்க தொடங்குவாரு. அப்படி இல்லை என்றால் கொலை முயற்சியில் இறங்கி அவரை கொண்டு விடுவார். இதுதான் முடிவாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த பொறாமை என்கின்ற பகுதி என்பது இது அந்நியர்களுடைய காபிர்களுடைய குணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி, இந்த தன்மைகள் எமது உள்ளத்தில் சில நேரங்களில் வரப்பாக்குது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இதை நாங்கள் விட்டு வெளியேறுவதற்கு அழகான ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா, நாங்க என்ன சொல்ல வேண்டும், ஆச்சரியமான ஒரு செய்தியை நாங்கள் கண்டால் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அல்லது ஒரு வாகனத்தை வாங்கி பண வசதியாக இருக்கிறாரு அப்ப நாங்க என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் அந்த உள்ளத்தில் எழுகின்ற அந்த நோய் அவருடைய உள்ளத்தை விட்டு அப்படியே பெய்திடும், பெய்திடுமா இல்லையா, பெய்திடும். அதே நேரத்தில் நாங்க எமதுகளை இந்த நோயிலிருந்து நாங்க பாதுகாக்கணும், பாதுகாக்கணும்னா அவங்க முதலாவது எங்கள்ல இருந்து படிப்பாங்க, நாங்க ஒழுங்கா இருக்கணும். இரண்டாவது வந்து எங்க சிறார்களையும் அவங்க ஒரு அவர்களுடைய சிறுவர்கள் தோழர்கள் ஏதாவது ஒரு வியக்கின்ற மாதிரியான பொருட்களை கொண்டு வந்தால் படிச்சு கொடுக்கணும். என்ன செய்யுங்க, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, நீங்க அவருக்காக வேண்டி பரக்கத்துக்காக வேண்டி பிரார்த்திங்க, அல்லாஹ் அவருக்கு கொடுத்துக்கூடிய சிறப்பு இது அப்படின்னு அவனுக்கு படிச்சு கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் செய்து எதை நாங்கள் கேட்டோமோ அதன்படிக்கு நாங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.